الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين وقال الله تبارك وتعالى لقد كان في قصصهم عبرة لأولي الألباب ما كان حديثا يفترى ولكن تصديق الذي بين يديه وتفصيل الكتاب لا ريب فيه وقال الله تبارك وتعالى أم خلقوا من غير شيء أم هم الخالقون أم خلقوا السماوات والأرض بل لا يوقنون أم عندهم خزائن ربك أم هم المسيطرون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من ترك شيئا لله عوضه الله تعالى خيرا منه رواه الطبراني او كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم إلا புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு உரித்தாகும். சலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் இனிய சையிதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா விதமான விளக்கல்களிலிருந்தும் தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு ஒத்தியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழக்கூடிய அவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களாகிய மனிதர்களுக்கு அல்லது எங்களுக்கு என்னென்ன விடயங்களில் நலம் இருக்கிறதோ அந்த விடயங்களை எல்லாம் அவன் எங்களுக்கு கட்டளையாக பிறப்பித்திருக்கிறார். சில கட்டளைகளை ஊண்டுகளாகவும் சில கட்டளைகளை ஆர்வமாகவும் சொல்லியிருக்கிறார். எந்த விடயங்களை எல்லாம் மனித சமுதாயத்திற்கு கேவலம் இருக்கிறதோ அல்லது மனித சமுதாயத்தினுடைய அழிவும் நாசமும் அதில் தங்கியிருக்கிறதோ அவற்றை வந்து நின்று அல்லாஹ் தடை செய்திருக்கிறார். சில விடயங்களை ஊண்டுகளாக ஹராம் என்று தடை செய்திருக்கிறார். இன்னும் சிலவற்றை தவிர்ந்து கொள்வது சிறந்தது என்று மக்ரூஹாக தடை செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஏவல்களையும் விளக்கல்களையும் சட்டமாக எழுத்திலும் சட்டத்திலும் மாத்திரம் சொல்லி முடித்து விடாமல் அவற்றை செயல்படுத்தி காட்டுவதற்காக அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்களை ரசூல்மார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அனுப்புகின்றான். ஏன் ஒரு விடயத்தை சொல்லி மாத்திரம் போதாது, ஒரு விடயத்தை சொல்லுவதன் மூலமாக மாத்திரம் எல்லோரும் அதனை விளங்கிக் கொள்ள முடியாது, அதனை செயலிலும் காட்ட வேண்டும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதத்தை இறக்கிவிட்டேன் என்று
அவனுடைய பொறுப்பு முடிந்து விட்டதாக கையிருத்து விடவில்லை. நான் வேதத்தை இறக்கி அந்த வேதங்களிலே சட்டங்களை சொல்லியிருக்கிறேன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பணியை நிறுத்திக் கொள்வதற்கு பதிலாக அந்த வேதத்தின் எண்ணலை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை செயல் வடிவிலே காட்டுவதற்காக ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் கலப்பிக் கொண்டே இருந்தான். எந்தெந்த விடயங்களை அடியார்களுக்கு படிப்பினையாக சொல்லிக் காட்ட வேண்டுமோ, படிப்பினையாக செயல்படுத்தி காட்ட வேண்டுமோ அத்தனை விஷயங்களையும் நபிமார்கள் இந்த உலகத்திலே செயல்படுத்தி காட்டினார்கள். ஆகவே நபிமார்கள் உலகத்தை அனுமதிப்பதை விடவும் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதுதான் அதிகம். அந்த சோதனைகளுக்கு ஏன் உள்ளாக்கப்பட்டார்கள் என்றால், சோதனைகள் என்பது அல்லாஹ்வுடைய அடியார்களை அழிப்பதற்கு வந்து வருகிறவர்கள் அல்ல, சோதனைகள் அடியார்களை ஏழைகளாக்குவதற்கு வருகை அல்ல, சோதனைகள் அடியார்களுடைய மரியாதையை கழிப்பதற்காக வருவதை அல்ல. சோதனைகளும் வறுமையும் சத்தமும் அனைத்தும் நாளை ஒரு நாள் மனிதன் தலையிலிருந்து வாழ்வதற்குரிய படிகள் என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை சோதித்தார். சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், அஷத்து நாசு பலாஹன் அல் அன்பியா பல் அம்சல் சிம்மல் அம்சல். உலகத்திலே ரொம்ப கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்படுபவர்கள் பாவிகள் அல்ல. உலகத்திலே கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்படுபவர்கள் அல்லாஹுடைய நபிமார்கள். அதற்கு அடுத்த அண்டத்திலே அல்லாஹ் யார் நெருங்கியிருக்கிறார்களோ அவர்களுக்கு நபிமார்களுக்கு அடுத்ததான சோதனை. அதற்கு அடுத்த அண்டத்தில் யார் பக்தியுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அடுத்த சோதனை. நபிமார்களைத்தான் இந்த உலகத்திலே அல்லாஹ் ரொம்ப கடுமையாக சோதித்திருக்கிறார். அந்த வகையில் நபிமார்களுடைய ஒவ்வொரு அசைவும், நபிமார்களுடைய ஒவ்வொரு பேச்சும், நபிமார்களுடைய ஒவ்வொரு பிரயாணமும், நபிமார்களுடைய ஒவ்வொரு நேரமும், நபிமார்களுடைய ஒவ்வொரு கண்ணீரும் பிரயாணம் வரைக்கும் வரக்கூடிய மனிதர்களுக்கு ஆர்வம் கொடுக்கும் அடிப்படைகளாக இருந்தது. அந்த வகையிலான அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சட்டங்களை மட்டும் சொல்லி நிறுத்திக் கொள்ளல. குர்ஆனிலே சட்டங்களை சொன்னது வெறும் ஆயிரம் ஆயத்துகளுக்குள்ளே தான், ஆயிரத்தை விட குறைந்த ஆயத்துகளிலே தான் சட்டம் பேசப்பட்டிருக்கிறது. அதிகமான ஆயத்துகளில் சம்பவங்கள் தான் பேசப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பார்க்க முடியும் அதற்கு யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறான். ஹஜரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரில் ஒரு சூரா, சூரா யூசுப் என்ற ஒரு அத்தியாயம் எழுதப்பட்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு இந்த சூரா வந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவை துன்யாவுடைய மக்களுக்கு மட்டுமல்ல, நாளை கியாமத்தில் வாழ் வரக்கூடிய மனிதர்களும் பயன்படக்கூடிய ஒரு சூராவாக சூரா யூசுப்பை அமைத்திருக்கின்றான். மஹான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார்கள், சக்தியினுடைய உலமாக்கள் அவர்களை பதிவு செய்கின்றார்கள், எப்படி உலகத்திலே நண்பர்கள் அமர்ந்து சுவாரஸ்யமாக கலைத்துக் கொண்டிருப்பார்களோ, இன்பமான கதைகளை பேசிக் கொண்டிருப்பார்களோ, நானும் சுவர்க்கவாதிகளுக்கும் அல்லாஹ் அழிவந்த கதைகளை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார்கள். சுவர்க்கவாதிகள் ஒருவருடன் மற்றவர் உட்கார்ந்து கலைப்பார்கள், அவர்கள் கலைப்பதற்குரிய தலைப்பு சூரா யூசுப்பாக இருக்கும். கியாமத்தில் சூரா யூசுப்பை தான் சுவர்க்கவாதிகள் கூட தங்களுக்கிடையே பேசிக் கொள்வார்கள் என்று ஹாலிபுர் மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு தனது சாலைகள் அந்த சூரா யூசுப்பை பயன்படுத்தினார்கள் என்றால், எந்த மனிதனுடைய உள்ளத்தில் அதிகமான கவலை இருக்கிறதோ, பிரச்சனைகள் இருக்கிறதோ, நெருக்கடிகள் இருக்கிறதோ, தற்செயல்கள் எழுதுகின்றார்கள், யார் அந்த நேரத்திலே சூரா யூசுப்பை ஓடுகின்றார்களோ அல்லாஹ் அவருடைய கவலைகளை போக்குகின்றார். என் சூரா யூசுப் அல்லாஹுடைய குர்ஆன், அந்த குர்ஆன் எல்லா நோய்களுக்கும் சிபாரிசு இருக்கிறது. அதிலும் சூரா யூசுப் மிக விசேடமான இடத்தை தருகின்றது என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றனர். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த சூறாவில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம்தான், பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய சரித்திரத்தை ஒரு சூறாவோடு நிறுத்திக் கொள்வது கிடையாது. ஹஜரத் ஆதம் அலைஹிஸ் ஸலாத்தை பற்றி பல சூராக்களில் பேசியிருக்கின்றான். ஹஜரத் மூசா அலைஹிஸ் ஸலாத்தை பற்றி எத்தனையோ சூராக்களில் பேசியிருக்கின்றான். ஹஜரத் இப்ராஹிமுடைய சரித்திரத்தை பல சூராக்களில் பேசியிருக்கிறான். ஹஜரத் ஈசாவுடைய சரித்திரத்தை பல சூராக்களில் பேசியிருக்கிறான். ஆனால் ஆச்சரியம், ஹஜரத் யூசுப் அலைஹிஸ் ஸலாத்துடைய சரித்திரத்தை குர்ஆனில் எங்கும் பேசவில்லை. அவர்களுடைய சரித்திரம் பேசப்பட்டது சூரா யூசுஃபில் மாத்திரம்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரும் நாளை குர்ஆனை பார்த்து விரைந்து விடக்கூடாது. குர்ஆன் மடக்கி மடக்கி கலை சொல்லும் ஒரு புத்தகம் என்று சொல்லிவிடக்கூடாது. பாருங்கள், நபிமார்களுடைய சரித்திரத்தை மடக்கி மடக்கி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. மூசா நபியும் குர்ஆனுக்கு அனுப்பப்பட்ட செய்தி சூரா தஹாவிலும் இருக்கிறது, இன்னும் பல சூராக்களும் இருக்கிறது. இப்படி ஒரே செய்தியை திருப்பி திருப்பி சொல்வதுதான் குர்ஆன். இப்படி ஒரு பேச்சு வந்துவிடக்கூடாது. இல்லை, அல்லாஹ் சொல்லுகிறான் சூரா யூசுஃபை ஒரே ஒரு இடத்தில் தான் அவருடைய சரித்திரத்தை பேசியிருக்கிறோம். அவருடைய பெயர் பல இடங்களும் வந்திருக்கலாம். அவருக்கு யூசுஃபுடைய சரித்திரம் ஒரே ஒரு சூரா, சூரா யூசுஃபில் மாத்திரம் தான் காணப்படுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூராவின் முழுமையாக நூற்றுக்கு மேற்பட்ட ஆயத்துகளை அந்த நபியின் சிறுபான்மை சிறு காலத்தில் இருந்து அவருடைய வயோதிக காலம் வரைக்கும் உள்ள ரொம்ப பருவடி மிக்க மாணிக்கத்தை விட முற்றிலும் பருவடியான படிப்பினைக்குரிய நாலு சரித்திரங்களை குறிப்பிடுகின்றான். சூராவை எப்படி ஆரம்பித்திருந்தான்? அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு சொல்லுகிறான், நபியே உங்களுக்கு ரொம்ப அழகான சரித்திரங்களை நாங்கள் சொல்லுகிறோம். ரப்பு ஏன் சரித்திரம் சொல்லணும்? சரித்திரங்களை சொல்லுவது எங்களுக்கு பாதிப்பு வரும்போது நாங்கள் மனதை திருப்திப்படுத்திக் கொண்டிருக்காது. எங்களுக்கு சோதனைகள் வரும்போது இந்த சம்பவங்களை பார்த்து நாங்கள் ஒரு உண்மைக்கு வருவதற்காக, எங்களுக்கும் ஒரு நோயும் கஷ்டமும் சோதனையும் பாதிப்புகளும் வரும்போது முன்னோர்களுக்கும் இப்படி வந்திருக்கிறது, அவர்கள் அந்த நேரத்தில் எப்படி கையாண்டு அல்லாஹ்வுடைய உதவியை வாங்கினார்கள், இதை படித்துக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சரித்திரங்களை சொல்லுகின்றான். சூரா யூசுஃபுக்கு முந்தைய சூராதான் சூரா ஹூத். அந்த சூரா ஹூதுடைய கடைசி பகுதியிலே சரித்திரங்கள் ஏன் குர்ஆனிலே சொல்லப்படுகிறது என்பதை அல்லாஹ் விளக்குகின்றான். வகுல்லன் நக்குத்து அலைஹி அன்பாஇர் ரசூல் மா நுஸ்ஸிபு பிஹி ஃஉஆதக். நபியே, நாங்கள் எத்தனை நபிமார்களுடைய சரித்திரங்களை உங்களுக்கு சொல்லுகிறோமோ, நபிமார்களுடைய சரித்திரங்களை சொல்லுவதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பலவீனம் வராமல் இருப்பதற்காக, உங்களுடைய கல்வியிலே உறுதிப்பாட்டை ஏற்படுத்துவதற்காக, சோதனைகளை கண்டு நீங்கள் பயந்து பதுங்கி ஒழுங்கி போய்விடாமல் தைரியமாக நீங்களும் நிற்பதற்காகத்தான் இந்த குர்ஆனிலே உங்களுக்கு நபிமார்களுடைய சரித்திரங்களை சொல்லுகின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ் ஸலாத்துடைய இளமை பருவம் அனைத்தும் சோதனைக்கு மேல் சோதனையாக இருந்தது. சோதனைக்கு மேல் சோதனை. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய குதிரத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். அல்லாஹ் ஒருவரை கண்ணியப்படுத்த நினைத்தால் எந்த வழியிலும் அவர் கண்ணியப்படுத்துவார். அவர் கண்ணியப்படுத்த முடிவு செய்தால் யாரும் அவரை கேவலப்படுத்த முடியாது என்பதை அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை நாங்கள் பார்க்க முடியும். அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளில் முதலாவது சோதனைதான். அந்த சோதனை வெளிநாட்டிலிருந்து வந்த சோதனை அல்ல, மாற்று மதத்தினரால் வந்த சோதனை அல்ல, பக்கத்து வீட்டில் உள்ள நண்பரால் ஏற்பட்ட சோதனை அல்ல, தன்னுடைய சகோதரனுக்கு பிள்ளையாக பிறந்த ஒரே உடன் பிறந்த சகோதரர்களால் ஏற்பட்ட சோதனை முதல் சோதனை. சகோதரர்களுக்கு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஏற்பட்ட பொறாமை ஹஜ்ரத் யூசுஃபை கொலை செய்து விடும் அளவுக்கு சகோதரர்களை கோபிக்க செய்துவிட்டது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கடைசி சகோதரர் புன்யாமீன். இந்த இருவரும் சிறுவர்களாக இருந்ததனால் உலகத்திலே மனிதர்களுடைய வழக்கம் சிறுவர்களுடன் பெற்றோர்கள் தான் யாரும் தான் கூடுதலாக இலக்கமாக இருப்பார்கள். அதற்கு யூசுஃபுடன் ஒரு அலாதியான இலக்கம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்ததை இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு காணுகின்றார்கள். அந்த கனவிலே 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் ஹஜ்ரத் யூசுப்புக்கு சுஜூது செய்வதை காண்கிறார்கள். சூரியனும் அவர்களுக்காக அவர்களுக்கு முன்னால் சுஜூதிலே விழுகிறது, சந்திரனும் விழுகிறது, 11 நட்சத்திரங்களும் விழுகிறது. ஒன்றுமே அறியாத இளைஞர் ஒரு சிறுவன் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தகப்பனிடத்திலே போய் சொல்லுகிறார், இன்னொரு அகல கௌக்கதம் கவர்கும் நீ தாஜிதி. எனவே தகப்பனே, நான் 11 நட்சத்திரங்களையும் கண்டேன், சூரியனையும் சந்திரனையும் கண்டேன், அவைகள் அனைத்தும் எனக்கு சுஜூது செய்வதை போன்ற ஒரு காட்சியை நான் பார்த்துவிட்டேன். தகப்பன் நபி அல்லாஹுக்கு நெருக்கமான ஒரு ரசூல் கனவை கேட்டவுடன் இந்த கனவுடைய விளக்கம் அவருக்கு தெரிய ஆரம்பித்தது. அதற்கு நோக்கு பதவிப்பலாம் அவர்கள் எங்கு போக போகிறார்கள், இவரது நதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார், கனவுக்குரிய விளக்கம் அல்லாஹ்வால் இவருக்கு கட்டுப்படுத்தப்படப் போகிறது, இவரது உயர்ந்த உஸ்தானத்தை வகிக்கப் போகிறார். அதனை கேள்விப்பட்டால் ஏற்கனவே சிலரை இருக்கின்ற அவர்களுடைய சகோதரர்கள் இன்னும் பரவாயில்லால் தேவைப்படுவார்கள். அதனால் ஹஜ்ரத் யூசுஃபுக்கு சொன்னார்கள், இந்த கனவை பற்றி உன்னுடைய சகோதரர்களிடத்திலே சொல்லாதே, இந்த கனவை நீ கண்ட கனவை உன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லிவிடாதே, ஏன் பொறாமையினால் அவர்கள் உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்து விடுவார்கள், உனக்குமுறாக அவர்கள் சூழ்ச்சி செய்து விடுவார்கள், ஏன் அவர்கள் சகோதரர்களாக மாத்திரம் இருந்தால் செய்ய மாட்டார்கள், அவர்களுடன் இந்த நேரத்தில் செய்தான் சேர்ந்து விடுவான், செய்தான் பலவிதமான கெட்ட எண்ணங்களை அவர்களுக்கு உருவாக்குவான். இந்த செய்தி இன்சானி அதுவும் மொழி செய்தான் மனிதர்களுக்கு தெளிவான விரோதியாக இருக்கிறார் என்று தகப்பன் புத்தி வரை சொல்லிவிடுகின்றார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆனால் இந்த கனவுடைய விளக்கம் கனவு கண்டது ஒரு சிறு வயதிலே, ஆனால் அவர்களுடைய இந்த கனவு படிப்பதற்கு எத்தனை ஆண்டு சென்றதென்றால் கண்ட கனவின் விளக்கம் வெளியாகுவதற்கு சுமார் 40 வருடங்கள் சென்றுவிட்டன. காணுகின்ற கனவுகள் எல்லாம் உடனுக்குடனே செய்வதாக, இரவு கண்டால் காலையில் கனவு வெளியாக, நேற்று கண்டால் இன்று அந்த கனவு பழிக்காது, கண்டது எல்லாம் நிகழ்ந்து விடாது. ஹஜ்ரத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த கனவை கண்டார்களோ அந்த கனவு கண்டது நிஜத்தில் நடப்பதற்கு 40 வருஷங்கள் கழிந்துவிட்டது. ஆனால் அவர்கள் அந்த இடத்தை அடைவதற்கு கடந்த பாதையோ ரொம்ப பயங்கரமானது. இப்படி அவர்கள் முதலாவது சோதனைக்குள் அகப்படுகிறார்கள். சகோதரர்கள் சேர்ந்து கதைக்கிறார்கள். என்ன கதைக்கிறார்கள், அவருடைய சகோதரர்கள், ஏ அடுத்த சகோதரர்கள் வேறு தாய்க்கு பிறந்தவர்கள், அதற்கு யோசுவும் துன்யாவிலும் இன்னொரு தாய்க்கு பிறந்தவர்கள், இரண்டு சாராருடைய சகோதரனும் ஒன்று ஆனால் தாய்மாக வேறு. இதனால் மற்ற சகோதரர்கள் கதைக்கிறார்கள், யூசுஃபும் அவருடைய சகோதரரும் எங்களை விட எங்களுடைய தகப்பனுக்கு முகத்தாக இருக்கிறார்கள், எங்களுடன் இரக்கம் காட்டுவதை விட எங்களுடன் அன்பாக இருப்பதை விட எங்களுடைய சகோதரர் யூசுஃபுடன் தகப்பன் ரொம்ப இரக்கமாக இருக்கிறார். இன்ன அதானா லஃபீ தலாலின் முபீன், எங்களுடைய தகப்பன் தெளிவாக ஒரு வழிகேட்டிலே இருக்கிறார், பிழை செய்கிறார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த நபியின் மூலமாக உலகத்தில் உள்ள பெற்றோர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து தருகிறார். பிள்ளைகளுக்கு அன்பு காட்டும் போது அந்த அன்பு உள்ளத்தில் இருக்க வேண்டும், அன்பு வெளிப்படுத்தப்படும் போது எல்லா குழந்தைகளுடனும் அன்பு சமமாக பகிரப்பட வேண்டும். மூத்தவருடன் இரக்கமாக இருந்தால் இரண்டாவது மகனுடனும் இரக்கமாக இருக்க வேண்டும். ஏன் காரணம், இல்லை ஒரு மகனுடன் கூடுதலாக இறக்கப்பட்டால் அவருக்கு கூடுதலான பொருள்களை கொடுத்தால் அவரை வரும்போது அவரை பார்த்து சிரித்தால் எல்லா இடத்திலும் அவரை உயர்த்தி பேசினால் அடுத்த பிள்ளைகளுக்கு இயற்கையான ஒரு பொறாமை ஏற்படும். அடுத்த பிள்ளைகளுக்கு இயற்கையான ஒரு பொறாமை ஏற்படும். இந்த பொறாமை அவர்களை எங்கு கொண்டு போகும் என்றால் அந்த பொறாமையினால் அவர்கள் தகப்பனு கொண்டும் செய்ய மாட்டார்கள். தகப்பனை அவர்களால் ஏற்க முடியாது, தகப்பனை ஏற்க முடியாது. அந்த பொறாமையை அவர்கள் சகோதரர்களே காட்ட ஆரம்பிப்பார்கள். இவன் இருப்பதனால் தான் எங்களுடைய தந்தை எங்களை பார்ப்பதில்லை, அதனால் இவனுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். இதனால் அவர்கள் சேர்ந்து ஒரு மசோதா செய்கிறார்கள். இந்த யூசுஃபுக்கும் அவனுடைய தம்பிக்கும் ஒரு முடிவு கட்டணும். முதலாவது யூசுஃபுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஒருத்தர் சொன்னார், யூசுஃப கொண்டு போட்டுருவோம், தகப்பனுடைய அன்பை வாங்குவதற்காக தகவல்கள் தம்பியை கொலை செய்ய போகிறார்கள், நாங்கள் யூசுஃபை கொலை செய்து போடுவோம், அல்லது அவரை கொண்டு போய் காட்டிலே ஜனசஞ்சாரங்கள் இல்லாத ஒரு இடத்திலே தோற்று விடுவோம், யாராவது அவரை தூக்கிக் கொண்டு போய் அடிமையாக வைத்துக் கொள்வார்கள். அருவன் அப்படி செய்தால்தான் தகப்பன் இதற்கு பிறகு உங்களுடன் அன்பாக இருப்பார், உங்களுடைய சுக குற்றங்களை விசாரிப்பார், உங்களுடைய கட்டநுட்பங்களை பற்றி விசாரிப்பார். யோசம் இருக்கும் வரைக்கும் தகப்பனிடத்தில் எங்களுக்கு இடம் கிடைக்காது, இரண்டு ஒன்றை செய்துதான் ஆக வேண்டும். அதற்கு பிறகு இன்னொன்றையும் பேசிக் கொண்டார்கள். யூசுஃபை கொலை செய்தால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாகவே, யூசுஃபை கொண்டவர் நடுக்காட்டிலே போட்டால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாகவே, அதற்கு அறிந்து யோசித்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகு நாங்கள் தௌபா செய்வோம், செய்து அல்லாஹ்வை குறிப்போம். எவ்வளவு ஒரு மடத்தனம், பாவத்தை செய்துவிட்டு தௌபா செய்யலாமே நினைப்பதை மறிந்திருக்கிறது என்ற அந்த நம்பிக்கையில் பத்திய போராமல் இருப்பதைப் போன்று மறிந்திருக்கிறது தானே, கிடைத்த சாப்பாட்டை எல்லாம் சாப்பிடுவது போன்றுதான் தவறா இருக்கிறது தானே என்று பாவம் செய்வது எவ்வளவு பெரிய மடத்தனம். ஆனால் அவர்களுடைய மூத்த சகோதரர் அவருக்கு இந்த அபிப்பிராயம் படல. எப்பொழுதும் ஒரு மூத்த சகோதரன் தகப்பனுக்கு சமமாக இருப்பார். தகப்பனுக்கு அடுத்த இடம் மூத்த சகோதரனுக்கு இருக்கிறது. அவன் எவ்வளவுதான் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தாலும் அவனுக்கு குடும்பத்தை பற்றி ஒரு கவலை இருக்கும். தகப்பன் இல்லாத போது தகப்பனின் இனத்தை நிரப்பும் ஒருவனாக ஒரு குடும்பத்தில் உள்ள மூத்தவர் இருப்பார். அதனால் அவர் ஒரேடியாக கொலை செய்வது இந்த பேச்சை நிராகரித்து விட்டார். நீங்கள் யூசுஃபை கொலை செய்ய வேண்டாம், அதற்கு பதிலாக அவரை ஒரு பால் குளத்தில் கொண்டு போய் போட்டுருவோம், யாராவது வழிபோக்கு போகும் போது அவரை தோற்றி எடுத்துக் கொண்டு போவார்கள், அப்பொழுது எங்களுடைய நோக்கமும் நிறைவேறும், அவருடைய உயிரும் பாதுகாக்கப்படும். எல் தப்புகாமல் செய்யாரத்தை இன்னும் தொப்பாய் முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அதற்கு யூசுஃபை தகப்பனிடமிருந்து கலட்டிக் கொண்டு போக வேண்டும். தகப்பனிடமிருந்து அவரை பிரிப்பது என்பது லேசான விடயம் அல்ல. இதனால் தகப்பனிடத்திலே வந்தார்கள். தகப்பனிடத்திலே வந்தார்கள். தகப்பனே, ஏன் யூசுஃபுடைய விஷயத்தில் எங்களை நம்ப மாட்டீங்க, நாங்களும் அவருக்கு நல்லவர்களான நாடுவோம், தம்பி என்ற வகையில் அவரோடு உணவுக்கான நாடுவோம், இப்படி மாணவர்கால வார்த்தைகளினால் தகவல்களை ஏமாற்ற முற்பட்டார்கள். நாளை நாங்கள் காட்டுக்கு போகும்போது அங்கே விளையாடி அங்குள்ள பழங்களை பறித்து சாப்பிடுவதற்காக யூசுஃபை எங்களுடன் அனுப்புங்கள். இந்நாளில் நிச்சயமாக அவரை முழுமையாக பாதுகாத்து நாங்கள் கொண்டு வந்து கொடுப்போம். ஆனால் ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த பலி, அந்த பலியையே அவர்கள் மறைந்தாக பாவித்துக் கொண்டார்கள்.
ஹஜரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொன்னார்கள்? قال اني لا يحزنني ان تذهبوا به முதலாவது எனக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கிற மக்களே, முதலாவது பிள்ளையை என்னிலிருந்து பிரிப்பதே என்னை கவலையில் போடும், கொஞ்ச நேரம் கூட அதற்கு யூசுவை பார்க்காமல் எனக்கு இருக்க முடியாது. இது முதலாவது பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, நீங்க காட்டில கொண்டுமே இவரை இடத்துல நிறுத்திட்டு விளையாடுவீங்க, அந்த நேரத்தில் ஓநாய் வந்து பிடித்துக் கொண்டு போனால் ஓநாய் கதையை தகப்பன்னா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, அதை அவர்கள் தகப்பனுடைய வாயில் இருந்து எடுத்துக் கொண்டார்கள். இதனால் தான் உலமாக்க நிறுவுகிறார்கள், எந்த ஒரு குழந்தைக்கு முன்னாலும் தவறான வழிகளை காட்டிக் கொடுக்கக்கூடாது. அந்த வழிகளை காட்டிக் கொடுத்தால் அதனை அவர்கள் நாமே பயன்படுத்துவார்கள். ஒரு தகப்பனிடத்தில் புகைக்கும் பழக்கம் இருக்கிறது, சிகரெட் புகைக்கிறார். இவர் அந்த சிகரெட் வாங்குறதுக்கு கடைக்கு அனுப்புவது மகன, அவன் குடிக்கிறதில்லை, அவன் அனுப்புவது கடைக்கு. ஆனால் கொஞ்ச நாட்களில் தகப்பனுக்கு முன்னாலே அவன் புகைக்கப் போகிறார். தகப்பனுடைய பலவீனத்தை அந்த பிள்ளைகள் நாளை பயன்படுத்தப் போகிறார்கள். அல்லது ஒரு ஹராமான பேர், ஹராமான ஒரு சொல், ஹராமான ஒரு விடயம், அந்த விடயத்திலே மகனை உடலுக்கு அழைத்துக் கொண்டு போகிறார். அதே இந்த படி பயங்கரமான பாவத்திலே நாளை மகன் ஈடுபடுகின்றார். ஹஜரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவிலிருந்து அவர்கள் சாட்டையும் பிடித்துக் கொண்டார்கள். சொன்னார்கள், மக்கள் தகப்பனே, இவ்வளவு பலசாலிகளான நாங்கள் இருக்கும் போது ஓடாய்வரவா? நாங்க எவ்வளவு பெரிய பலமான ஒரு கூட்டம் இருக்கும் போது அவரை ஓனாய் சாப்பிடலாம், சாப்பிட முடியாது, நாங்கள் அவரை பாதுகாப்போம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹஜரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஹஜரத் யூசுஃபை அனுப்புகின்றார்கள், அவரை அழைத்துக் கொண்டு செல்கின்றார்கள். நடுக்காட்டிலே போய் ஒரு கிணத்திலே ஹஜரத் யூசுஃபை போட்டு விடுகின்றார்கள். தண்ணீர் இல்லாத மிக ஆழமான ஒரு கிணத்திலே அவரை போட்டு விடுகின்றார்கள். போட்டுவிட்டு இரவாகி இஸ்லாமுடைய நேரம் முடிஞ்சும் போது அழிவு கொண்டு வீட்டுக்கு திரும்புகிறார்கள். அழிவது ஆத்திரத்தில் அல்ல, அழிவது கவலையில் அல்ல, அழிவது தகப்பனை ஏமாற்றுவதற்காக. அவ்வாறும் இச்சாக்கும் இச்சாவுடைய நேரத்திலே அழிவர்களாக வருகின்றார்கள். இந்த மத்தாயிலா தகப்பனே, நாங்கள் உலகத்திற்காக போயிருந்தோம், தொழில்களை பாதுகாக்க யூசுவை நிறுத்திவிட்டு போனோம். அந்த நேரத்திலே ஓநாய் வந்து அவரை சாப்பிட்டு விட்டது. ஆதாரம் என்ன? அவருடைய ஜுப்பாவை கமீஸை கொண்டு வந்திருந்தார்கள். ஒரு ஆட்டை அறுத்தி அவனுடைய ரத்தத்தை அந்த கமீஸிலே பூசி அதை தகப்பனிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவனுடைய கமீஸிலே பொய்யான ரத்தத்தை பூசி தகப்பனிடத்திலே கொண்டு வருகின்றார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முழு விஷயத்தை தெளிவுபடுத்தி விட்டார். வர முன்பே இவர்கள் செய்த அனைத்து காரியங்களும் வகையிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜுப்பாவை பார்க்க மாத்திரத்தில் ஒரு ஓநாய் இருக்கிறது. ஹஜரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், என்ன ஆச்சரியமான ஓநாய், எனது குழந்தையை சாப்பிட்டு விட்டு அவனுடைய ஜுப்பாவை கிழிக்காம போயிருக்குது. எவ்வளவு புத்திசாலித்தனமான ஒரு ஓநாய், ஒரு பிள்ளையை பிடித்து ஓரை சாப்பிடுவதாக இருந்தால் அது அந்த ஜுப்பாவை தாரதாராக கிழித்திருக்க வேண்டும். ஜுப்பாவிலே எந்த விதமான அடையாளமோ வெட்டு கிழிகளோ எதுவுமே இல்லை, வெறும் ரத்தம் மாத்திரம் பூசப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள், சௌவலத் லக்கும் அம்ஃபுஸுக்கும் அம்ரா, உங்களுடைய நட்பு உங்களுக்கு ஒரு விஷயத்தை அழகுபடுத்தி காட்டிவிட்டது. இப்படி செய்வோம் என்று உங்களுடைய நட்பு உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது, அதை செய்திருக்கிறீர்கள். என்ன செய்ய? எதிர் நடவடிக்கை எடுக்க முடியாது, எடுத்தால் நீங்களும் பிள்ளைகள், நான் கண்டித்தாலும் உங்களைத்தான் சந்திக்க வேண்டும். இந்த கஷ்டத்தை, இந்த குடும்பத்தை, இந்த கவலையை யாரிடத்திலும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்திருக்கிறேன். அல்லாஹ் முஸ்தஹான் அலா மா தஸ்பிஹூன்.
சொல்லும் சொல்லி அழகாக நான் கொடுக்கின்றேன். ஏன் மகன் ஊற்றவும் இல்லை, அதற்கு வருகின்ற ஆத்திரத்துக்காக பழியெடுக்கலாம், பழியெடுக்கவும் முடியாது. என் குற்றத்தை இணைத்தவர்களும் வேறு பிள்ளைகள், எல்லா பிள்ளைகள் குழந்தைகள், அவர்களை எப்படி சந்திப்பது? கொடுப்பதை தவிர வேறு வழியே கிடையாது என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது சோதனைக்குள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகின்றார்கள். கலவையாக போகின்ற ஒரு வியாபார கோஷ்டி அவர்களுடைய பாதை தவறி சாயல் நிலத்துக்குள்ளே சுற்றுகின்றார்கள். தண்ணீர் தேவை, சாகமாக இருக்கின்றனர். ஒருவரை அனுப்புகின்றார்கள், வாணியை கொடுத்து இந்த கிணத்துக்குள் நீர் இருக்கிறதா அள்ளிக்கொண்டார்கள். பழமையாக மக்கள் போக வருகின்ற இடம் அல்ல, போக்குவரத்துக்குரிய பாதை அல்ல, சாலை திசை மாறியதினால் அந்த கூட்டம் அந்த பகுதிக்கு வந்துவிட்டார்கள். அவர் வாணியை கொண்டு போய் கிணற்றிலே போடுகின்றார். உள்ளே ரொம்ப சோகத்துடன் கவலையுடன் அமர்ந்திருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாளிக்குள் ஏறி குந்திக் கொள்கிறார். இவர் வாளியை மேலே தூக்கும் போது தண்ணீர் வருகிறது என்ற சந்தோஷத்தை மேலே எடுத்தால் அங்கே அழகான ஒரு குழந்தை வாளியிலே உட்கார்ந்திருக்கிறது. அழகான ஒரு குழந்தை உட்கார்ந்திருக்கிறது. அவர் சந்தோஷப்பட்டார். ஏ சந்தோஷமான ஒரு செய்தி, இதே ஒரு சிறுவன் கிணற்றுக்குள் இருந்து வருகிறான். ஆனால் அவர்களுக்கு அந்த குழந்தையுடைய விஷயத்தில் பயன் ஏற்பட்டுவிட்டது. யாராவது ஒருவருடைய குழந்தை தவறி வந்து கிணற்றில் உழந்திருக்கலாம், அவர்கள் தேடிக்கொண்டு தெரிந்து கொண்டிருந்தால் எங்களை அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள், நாங்கள் கடத்தியதா எங்களை குற்றம் சாட்டுவார்கள். அதனால் அவருக்கு யோசிவை அவர்களுடைய பொருளோடு பொருளாக மறைத்துக் கொண்டு எகிப்துக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். எகிப்துடைய பஜாரில் ஹஜ்ரத் யூசுப் ஒரு மிருகத்தை போன்று விற்கப்படுகின்றார்கள். எவ்வளவுக்கு விற்றார்கள்? வெறும் 20 ரூபாவுக்கு விடப்படுகிறார்கள். காட்சிக்காக எண்ணி கொடுக்கப்படும் அற்பமான காட்சிக்காக யாரோ ஒருவர் வந்து ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தையிலே வாங்குகிறார்கள். ஏன் அவ்வளவு அழகிய குழந்தையை 20 தேசத்திற்கு விற்றார்கள் என்றால் விற்றவர்களுக்கு பயம், இந்த குழந்தையின் தகப்பன் தேடி திரிகிறானோ, நாங்கள் அகப்படுவோமோ என்ற பயத்தினால் குறைந்த விலையிலே விற்று விடுகின்றார்கள். ஆனால் அந்த குழந்தையை வாங்கியது எகிப்தினுடைய ஒரு முக்கியமான கவர்னர் அஜீது மிஸ்ர், எகிப்தினுடைய முக்கியமான பதவியில் உள்ள ஒரு மந்திரி அல்லது ஒரு கவர்னர், அவர்தான் அந்த குழந்தையை வாங்கி மாளிகையில் கொண்டு போய் தன்னுடைய மனைவியிடத்திலே கொடுக்கின்றார். அக்ரிமி சொல்லுகிறார், இந்த குழந்தையை அழகாக கவனித்துக்கொள், கண்ணியமாக பார்த்துக்கொள். இந்த குழந்தை ஒரு நாள் எங்களுக்கு பயனளிக்க போகின்றான், அல்லது ஒரு தேவையாக இந்த குழந்தையை வளர்ப்போம் என்று சொல்லி அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனைவி இடத்தில் கொடுத்து அறிந்து கொள்ளுகின்றான். குழந்தையாக அங்கே வளர்ந்து வருகிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். கிழக்கிலிருந்து சந்தையில் விற்கப்பட்டு மாளிகை வாழ்க்கையை வாழ்கின்றார், மாளிகையில் வளர்கின்றார். கொஞ்ச நாளையிலே வாலிபத்தை அடைந்து உலகத்தை அதிர வைக்கும் ஒரு அழகான மனிதனாக தீர்கிறார். அழகான ஒரு வாலிபன். வலம்மா தலரா சுத்தோ அசைனா, அவர் வாலிப வயதை அடைந்த போது 30 வயது அவருக்கு நிறைகிறது. இப்பொழுது அவருக்கு அரு கணவுக்கு உலகம் செல்லும் அறிவையே கற்றுக் கொடுக்கும் எந்த ஒரு ஆசிரியரிடத்திலும் அதற்கு யோசித்து போய் படிக்கல. அம்மா அவருடைய வகையின் மூலமாக எந்த கனவு சொன்னாலும் அந்த கனவுக்கு உலகம் செல்லும் ஆற்றலை கொடுக்கின்றான். நபித்துவத்தையும் அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தோம். 3வது சோதனைக்குள் அதற்கு யூசுப் இப்பொழுது போகின்றான். வீட்டுக்குள் சகோதரர்களால் 1வது சோதனை, அங்கிருந்து பால் கிணத்துக்கு வந்தார்கள், அங்கிருந்து கஸாவில் அடிமையாக விற்கப்பட்டது 2வது சோழனை, 3வது சோழனை தன்னை தாயாக நின்று வளர்த்த அஜீவுடைய மனைவியினால் ஒரு சோழனை. இது வாலிபர்களுக்குள் ஒரு மிகப்பெரிய பாடம். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகை பார்த்து மிகவும் மனைவி போல அந்த அஜீபுடைய மனைவி, அஜீபுடைய மனைவி சில அறிவிப்புகளின் பிரகாரம் அவருடைய பேர் ஜுலைகா, இன்னும் சிலர் அவர்களுடைய பேரை வேறு பேராகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் ஜுலைகா என்பது அவருடைய பேர் அல்ல, அது ஒரு பட்ட பெயர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த பெண்ணுக்கு அந்த வாலிபனை கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாத பிழையான ஒரு சிந்தனை அவளுக்கு ஏற்படுகின்றது. தன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. பல வழிகளில் ஹதரத் யூசுஃபை மயக்க நினைத்தார், ஹதரத் யூசுஃபை அகப்பட வைக்க நினைத்தார், ஹதரத் யூசுஃபை விபச்சாரத்தில் சிக்க வைக்க நினைத்தார், ஹதரத் யூசுஃபை தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்ய வைக்க நினைத்தார். ஒன்றுமே பலிக்கல்ல. கடைசியாக ஒரு நாள் கணவன் இல்லாத அந்த நேரம், கணவன் வேலைக்கு போயிருக்கிற அந்த நேரம், வீட்டில் உள்ள கதவுகளை அடைக்கின்றார். அதுவா எல்லா கதவுகளையும் அடைக்கின்றார். இப்பொழுது பகிரங்கமாக ஒரு பெண்ணிடத்தில் இருக்க முடியாத, பெண்ணிடத்தில் ஒற்றம் இருக்கிறது. அதனால் அவளுடைய தேவையை கூட அவளுக்கு மனம் திறந்து சொல்ல மாட்டாள். ஒரு பெண் தன்னுடைய தேவையை கணவரிடத்திலும் சொல்ல மாட்டாள், தன்னுடைய தேவையை யாரிடத்திலும் சொல்ல மாட்டாள். அவ்வளவு வெட்கம் அவனுக்கு இருக்க வேண்டும். ஆனால் இவைகளை எல்லாம் விட்டுவிட்டு அந்த எல்லையை தாண்டி ஹஜரத் யூசுஃபை பாவத்து கலைக்கின்றார். வக்காலத்தை ஹைத்தலன், என்னுடைய ஆட்சிக்கு நீ இணங்க வேண்டும், விபச்சாரத்துக்கு என்னுடைய ஒன்றாக நீ இருக்க வேண்டும் என்று கூட்டப்பட்ட அறைகளுக்கு மத்தியில் ரொம்ப பயங்கரமாக அவை தூண்டிக்கொண்டிருக்கிறார் அஜீஸ் மித்ருடைய மனைவி. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹஜரத் யூசுஃப் அலைஹிஸ் ஸலாம் விபச்சாரத்திற்காக பெண்களுக்கு பின்னால் அலைகின்ற காலம், இருக்கிற வீடுகளுக்குள் நுழைகின்ற காலம், தொலைபேசியில் களவாக தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற காலம், எந்தவிதமான தூண்டுகளும் எந்தவிதமான அழைப்பும் இல்லாமல் பின்னிறுத்தி விபச்சாரத்திற்கு போகின்ற காலம். ஹஜரத் யூசுஃப் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அழுது கொண்டே சொல்லுகிறார்கள், மஹாதல்லா, இந்த விபச்சாரத்திற்காக கூப்பிடுறாய், அற்பமான ஒரு இன்பம், அதற்கு பிறகு நிரந்தர துக்கம், அற்பமான ஒரு இன்பம், அதற்கு பிறகு ஒரு நிரந்தர துக்கம். காலமாக அல்லாஹ் பாதுகாக்கணும். கணவன் என்னை எவ்வளவு அழகாக கவனிக்கிறார், அந்த கணவனுக்கு செய்கிற குரோகத்தை சொல்றாரு, தகப்பனை போன்று என்னை வாங்கி வந்து தகப்பனை போன்று என்னை அருமையாக வளர்த்தவர், அவனுக்கு குரோகம் செய்ய சொல்றியா? இன்னமும் ரப்பி அத்தன மத்துவாய, என்னுடைய எஜமான் என்னை அழகாக நடந்து கொண்டார் என்று சொல்லும் போது அவள் அவைகள் எதையும் கேட்கல, திரும்பவும் தூண்டினால் வரத்தான் வேண்டும் என்று வற்புறுத்தினால் வினாவுக்குரிய முழு ஏற்பாடுகளையும் அவள் செய்து முடித்து விட்டாள். அல்லாஹுக்கு மகாதகத்தார குறிப்பிடுகின்றான், எந்த அமைப்பில் என்று சொன்னால் அவள் முழுமையாக விபச்சாரத்திற்காக தயாராகிவிட்டாள், அதற்குரிய ஏற்பாடுகளில் இறங்கிவிட்டாள். ஹஜரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமும் மனிதன் என்ற வகையில் அவருடைய கல்வியும் எண்ணங்கள் ஊசலாட ஆரம்பிச்சு மனதில ஊசலாடுவது பாவம் அல்ல, ஆனால் செயலுக்கு இறங்குறது பாவம். அவளும் முயற்சித்தாள், ஆனால் அவள் செயலிடம் முயற்சித்தாள் ஹஜரத் யூசுஃபுக்கு வெறும் சில எண்ணங்கள் மாத்திரம். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், உடனடியாக நாங்கள் எங்கள் அக்காட்சியை போட்டு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தோம். லவ்லா அர்ரஹா புர்ஹான் ரப்பி அச்சாட்சியை அவர்கள் பார்க்கிறாவிட்டால் அவர்களும் அந்த பாவத்தில் உயிர்ந்திருப்பார்கள். அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி பாதுகாத்தார். அதற்கு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிடியிலிருந்து தப்பி வீட்டுக்கு வெளியே ஓடுவதற்காக வருகின்றார்கள், கனவை திறக்குகின்றார்கள், அவனும் குற்றக்காரியை பின்னால் புரட்டுகின்றார். இவர் ஓட அந்த பெண் விபச்சாரத்திற்காக துரத்திக் கொண்டிருக்கிறார். கடைசியாக வீட்டு முன் வாயிலுக்கு வரும்போது வளமைக்கு மாற்றமாக அவருடைய கணவர் அன்று நேர காலத்துடன் வீட்டுக்கு வந்திருக்கிறார். வளமையில் வராத நேரம் அங்கு வீட்டுக்கு வந்திருக்கிறார். வாயில் கனவை திறந்தவுடன் கணவன் வாயில் ஓடத்துடன் இருக்கிறார். இவரை கண்டவுடன் அவள் மாற்றி கதைக்கிறாள், அவள் சொல்லுகிறாள், பாருங்கள் உங்களுடைய இந்த அடிமை இவனை பிள்ளைகளாக வளர்த்தோம் என்னை தவறான காரியத்துக்கு அழைத்து விட்டார். ஹஜரத்து யூசுஃபின் மீது பழியை போடுகின்றார்.
ஆனால் ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப நிதானமாக சொல்லுகிறார்கள், இல்லவே இல்லை, அவர்தான் என்னை தவறுக்கு அழைத்தார், பாவத்துக்கு அழைத்தார். அந்த நேரத்தில் அந்த அஜீதுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு ஒரு மனிதருடைய குழந்தை, கை குழந்தை தாயுடைய மடியில் இருந்து பேச ஆரம்பிக்கின்றது. அந்த பெண்ணுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு கைக்கு வந்து ஹஜரத் யூசுஃபுக்கு தாயகமாக பேசுகின்றது. அல்லாஹ்வை திருப்தி படுத்த அல்லாஹ்வுடைய பயத்தால் பாவத்தில் இருந்து தன்னை பாதுகாக்க, தன்னுடைய மரணத்தை பாதுகாக்க, பத்திரி கணத்தை பாதுகாக்க நினைப்பவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி வேணும். மடியில் உள்ள குழந்தையும் தாக்கி சொல்லும். அந்த குழந்தை சொன்னதை நான் அந்த குழந்தை சொல்கிறது, இந்த பிரச்சனையில் தீர்ப்பு செய்ய வேண்டிய உரை என்ன தெரியுமா? ஹஜரத் யூசுஃபுடைய ஜுப்பாவை பாருங்க. அவருடைய ஜுப்பா முன்பகுதியால் கிழிக்கப்பட்டிருந்தார், முன்பகுதியால் கிழிக்கப்பட்டிருந்தார். யூசுப் தான் அந்த பெண்ணை விரட்டி இருக்கிறார். அந்த பெண் உண்மை சொல்லுகிறார், யூசுப் பொய் சொல்லுகிறார். இல்லை, ஹஜரத் யூசுஃபுடைய ஜுப்பாவின் கீழ்பகுதி கிழிக்கப்பட்டிருந்தால் இந்த பெண் தான் விரட்டி கொண்டு போயிருக்கணும். அவள் பொய் சொல்லுகிறார், யூசுப் உண்மை சொல்லுகிறார். கணவன் ஜுப்பாவை எடுத்து பார்த்தால் பின்பகுதியை கிழிக்கப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள், அப்பொழுது முசுருடைய அதிபதிக்கு விளங்கிவிட்டது, இது மனைவியுடைய துரோகம் தான். பால இன்னகோமின் கைதி சொன்ன, ஏ மனைவியே, இது உங்களுடைய சூழ்ச்சிதான், இது உங்களுடைய சூழ்ச்சிதான், நீங்கள் இந்த தவறை செய்திருக்க வேண்டும். இரண்டைக்கு இன்னைக்கு குண்டிமினல் காட்டி நீ தவறு செய்திருந்தால் மனைவியே, நீ அல்லாஹரத்தில் உன்னுடைய பாவத்திற்காக இஸ்திஃபார் செய்தேன். ஆனால் அந்த அஜீதும் ஒரு தேவியாக இருந்தான். மனைவியுடைய தவறை திருத்துவதற்கு திராவிடற்ற தீவிரற்ற ஒரு கணவனாக இருந்தான், தேவியாக இருந்தான். அதனால் தான் அவ்வளவு பெரிய தவறு நடந்தும் அதை எதிர்த்து கதைக்கு அவனுக்கு துணி இருக்கவில்லை. மனைவிக்கு இஸ்திஃபார் செய்ய என்று சொல்லிவிட்டு ஹஜரத் யூசுஃபை அழைத்துச் செல்கிறார். யூசுஃப், இந்த கதையை தெளிவுபடுத்தாதீங்க, இந்த இடத்தை விட்டுக் கொடுங்க. அருள் அன்ஹாவா, அருள் அன்ஹாவா, யூசுஃப், இந்த நடந்த சம்பவத்தை நீங்கள் முழுமையாக நிராகரித்து விடுங்கள், மறந்து விடுங்கள் என்று சொல்லி அந்த கதையை அப்படியே விடும்படி புத்திமதி சொல்லுகின்றார். இதனால் தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூணு நபர்களை அல்லாஹ் கியாமத்தில் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், லானத்து செய்வான். அவர்களுக்கு எந்த விதமான மரியாதையையும் கண்ணியத்தையும் கொடுக்க மாட்டான். அதிலே முதலாமவன் தொடராக வலுவான குறிப்பவன், இரண்டாமவன் தன்னுடைய மனைவியின் தவறுகளை திருத்த, தன்னுடைய மனைவியின் தவறுகளை தட்டு கேட்பதற்கு திராணியற்ற கணவன். இவனுடைய முகத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை திரும்பியும் பார்க்க மாட்டான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதற்கு பிறகு முழு நகரிலும் செய்தி பரவுகின்றது. நீண்ட சரித்திரம் செய்தி பரவிக்கொண்டிருக்கின்றது. அஜீதுடைய மனைவி வீட்டிலே வளர்ந்து அவர்களே வளர்த்த வாலிபனை சமரித்து அழைத்திருக்கிறார். அவனுடைய ஆசையை பூர்த்தி செய்ய அந்த வாலிபனை அழைத்திருக்கிறார் என்று முழு நகரத்தில் உள்ள பெண்களும் கதைக்கிறார்கள். நிச்சயமாக அஜீதுடைய மனைவி தெளிவான வழிபாட்டில் இருக்கிறார் என்று முழு ஊரில் உள்ளவர்களும் கதைக்க ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் அஜீதுடைய மனைவியோ ரொம்ப பெரிய ஏமாற்றுக்காரி, ரொம்ப பெரிய ஏமாற்றுக்காரி, ரொம்ப பெரிய சூழ்ச்சிக்காரி. பலம்மா சமயாத்திரி மக்கள்கின்ற ஊரில் உள்ள பெண்கள் இப்படியாக கதைத்துக் கொண்டிருக்கிற செய்தி கேள்விப்பட்ட போது ஊரில் உள்ள முக்கியமான 40 பெண்களை வரவழைத்தார். முக்கியமான 40 பெண்கள் மாளிகையில் அவர்களுக்கு விருந்து, அவர்கள் உட்கார்ந்து சாப்பிட விசேட இருக்கைகள், 40 பேரையும் உட்கார வைத்து அவர்களுடைய கைகளை கட்டியையும் கொடுக்கிறார். எதற்காக? பழங்களை வெட்டி சாப்பிடுவதற்காக. சாய்ந்து உட்கார தலைவனையும் ஏற்பாடு செய்து வாக்குள்ளதா உனக்கு மின்னு சிக்கினா ஒவ்வொருவருக்கும் சக்தியும் கொடுத்து அதற்கு பிறகு ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லுகிறார், யூசுப் அவர்கள் இருக்கிற இடத்தால் ஒரு முறை கடந்து போங்கள். இவர்கள் பழங்களை வெட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வழியாக வருகின்றார்கள். பழங்களை வெட்டுவதற்கு பதிலாக கைகளை வெட்டிக் கொண்டார்கள். கைகளை அவர்கள் அறுத்துக் கொண்டார்கள். கைகளால் வெட்டம் ஒருவரும் தெரிவதில்லை. அதற்கு யூசுஃபை பார்க்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மித்ருடைய அஜீஸின் மனைவி வந்து சொல்கிறார், பாத்தீங்களா, நீங்க ஒரு முறைதான் அவரை பார்த்தீங்க, கையே அறுத்துக் கொண்டீங்க, பல ஆண்டுகள் அவருடன் நான் வீட்டிலே இருக்கின்றேன், இதற்காகவா என்னை பழித்தீர்கள், இப்பொழுது நீங்களே உங்களை பழித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த பெண்களை அவர் தன்னுடைய வலையில் சிக்க வைக்கிறார். இப்பொழுது அந்த 40 பெண்களும் இவருடன் இணைந்து 40 பேரும் பகிரங்கமாக அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விபச்சாரத்துக்கு அழைக்கின்றார்கள். முன்பு அறையிலே ரகசியமாக அழைத்தவள் 40 பெண்களுக்கு முன்னால் 40 பெண்களுக்கு முன்னால் எனவே ஆட்சியத்தினை கட்டுப்படவில்லையானால் உன்னை ஜெயிலுக்கு நான் அனுப்புவேன் என்று பயமுறுத்தி ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாவத்துக்கு அழைக்கின்றார். ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய நபி, அல்லாஹுடைய தொடர்புள்ளவர்கள், அழுகார்கள். இப்பொழுது இந்த பிடியிலிருந்து தப்ப முடியாது. முன்பு தப்பியதை விட பயங்கரம். 40 பெண்கள் துணையாக இருக்க விபச்சாரத்துக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழுது ரப்பிடத்திலே சொல்கிறார்கள், ரப்பி செய்யணும் அகப்பு இல்லையே, இவர்கள் கூப்பிடுகின்ற விபச்சாரத்தை செய்து கொண்டு மாலையில் இருக்கிறதை விட ஜெயிலுக்குள்ள இருக்கிறது எனக்கு விருப்பம் ரப்பு, என்ன ஜெயிலுக்கு அனுப்பி நான் ஜெயிலுக்கு போறதுக்கு தயார், ஆனால் இவர்களுடன் விபச்சாரத்தில் என்னால் ஈடுபட முடியாது. அண்ணி கைதகுங்க, நீ இவர்களுடைய கோர்த்தியிலிருந்து என்னை பாதுகாக்கலையானால் நானும் மடையர்களை ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று அழும்போது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை கபூல் செய்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியாக அவர்களுடைய நீண்ட சரித்திரம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அடிப்படையை கொடுக்கின்றது. முதலாவது பிள்ளை வளர்ப்பு. ஒரு பிள்ளையை தகப்பன் எப்படி வளர்க்க வேண்டும், பிள்ளைகளுக்கு மத்தியில் சமத்துவம் பெறுவது, அன்பை வெளிப்படுத்தும் போது அடுத்த பிள்ளைகளுடைய கல்விகள் துன்பலாக மாறி அவர்களுடைய சமத்துவமாக நடந்து கொள்வது, அதே போன்று ஆணும் பெண்ணும் ஒரு இடத்தில் தனிமையாக இருக்காமல் இருப்பது, ஆணும் பெண்களுடன் இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தின் போது ரொம்ப பாதுகாப்பாக இருப்பது, விபச்சாரத்துடைய எண்ணங்களோ அதற்குரிய சந்தர்ப்பங்களோ அதற்குரிய சூழல்களோ அமையும் போது அல்லாஹுடைய தர்பாரை நினைத்து பயப்படுவது என்ற பல்வேறு படிப்பினைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சரித்திரத்தின் மூலம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆகவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபிமார்களிடத்தில் இருந்த உயர்ந்த நல்ல சிபாத்துகளை பண்புகளை எங்களுக்கும் தந்தருவானாக. அவர்களுடைய முன்மாதிரி எடுத்து வாழ எங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பூரா உம்மத்தினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நபிமார்களுடைய உயர்ந்த பண்புகளை தந்தருவாயாக, நபிமார்களிடத்தில் இருந்த நல்ல அசலாத்துகளை தந்தருவாயாக, பாவங்களிலிருந்து பாதுகாப்பாயாக, விசேடமாக விபச்சாரத்திலிருந்து பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் அப்படியான பாவங்களில் அகற்றப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மௌத்துக்கு முன்னால் அதற்குரிய தௌபா செய்து கொள்ள நீ தௌஃபீக் செய்வாயாக, அதற்குரிய தௌபாவுடைய கதவுகளை நீ திறந்து கொடுப்பாயாக. நீ எந்த முறை நீ தௌபா செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாயோ அந்த முறைகளை போடுவதற்கு நீ கிருபை செய்தருள்வாயாக, கண்களை பாதுகாக்க நீ கிருபை செய்வாயாக, மானத்தை பாதுகாக்க நீ தௌஃபீக் செய்வாயாக, மரியாதையை பாதுகாத்துக் கொள்ள நீ தௌஃபீக் செய்வாயாக, பத்தினி தனத்துடன் வாழ்ந்து பத்தினிகளாகவே மரணிப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக.